நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பெண்களின் நலம் குறித்து நாம் பல தகவல்களை அறிந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட பெண்கள் பருவமடைதலை பற்றியும் அவர்களின் அங்கங்களின் வளர்ச்சிகள் பற்றியும் நாம் அறிந்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்பொழுதும் கேட்கலாம். நிகழ்ச்சியில் நமக்கு பல தகவல்களை வழங்கிக் கொண்டிருப்பவர் மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி அவர்கள். அவர்களோடு நேர்காணலில் இருப்பவர் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்கள்.
வணக்கம்மா.
வணக்கம்மா.
கடந்த வாரத்துல பெண்களுக்கு மார்பக வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பல விஷயங்களை நம்ம பல காரியங்களை பார்த்தோம்.
ஆமாமா.
இப்போ அதனோட தொடர்ச்சியை இந்த வாரத்திலயும் நாம கேட்க இருக்கிறோம்.
சரிங்கம்மா, கேளுங்க.
இப்போ வந்து ஒரு சில பெண்களுக்கு, ஒரு சில சமூகத்துக்கு கூட சொல்லலாம்,
சொல்லுங்கம்மா,
அவங்களுக்கு வந்து மார்பகங்கள் பெருசா இருக்கும்.
சொல்லுங்க.
ஒரு சிலருக்கு சிறியதா இருக்கு, அதுக்கு வந்து ஏதாவது காரணங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
ஏற்கனவே கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இத பத்தி, இது சம்பந்தமா படிச்ச டாக்டர் நிறைய சொல்லியிருந்தாரு. நீங்க டிவி நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க. ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அது ஹெரிடிட்ரியா வர்றது, அது பாரம்பரியமா வர்றது. மார்பகம் பெருசா இருக்கும். சில பெண்களுக்கு மார்பகம் சின்னதாவே இருக்கும், அதுவும் அது வந்து பாரம்பரியத்துல கூட வரக்கூடியது. ஊட்டச்சத்துக்களை பொறுத்தும் இது அமையும். கொழுப்பு சத்துக்கள் அதிகமா சேரக்கூடிய பெண்களுக்கு கூட மார்பகம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால வந்து மார்பகம் சின்னதா இருக்கிற பெண்கள் வந்து அந்த பெருசா அந்த இருக்கிற பெண்களை பார்த்து நினைக்கிறது, மார்பகத்துக்கு ஒரு பெரிய அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழக்கூடாது. பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அதுல கொஞ்சம் இதுவாயிடுறாங்க, கஷ்டமாயிடுறாங்க, மனசு கஷ்டமாயிட்டு டாக்டருங்களே வந்து கேக்குறாங்க, மேடம் இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்குன்னு ஒரு ஊசி இருக்கு, அதுக்கு ஒரு ஊசி இருக்கு, நிறைய மருந்துகள் இருக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அதை பெருசுப்படுத்துறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து தேவையில்லை. அது கடைசியில பின்னால அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டு மார்பகத்தை பெருசாக்கிட்டா பிறகு 50 வயசுக்கு மேலாம் புற்றுநோய் வரக்கூட சான்சஸ் இருக்கும். அதனால இயற்கை கடவுள் நம்மளுக்கு கொடுத்தத அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையா மன சந்தோஷத்தோட அதை வாழ்ந்துக்கணும்.
சரிங்கம்மா, இதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு மார்பகத்தை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை விட்டுட்டு அவங்க வந்து பெண் குழந்தைங்க வந்து ஒரு 10 வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து பொருட்களை கொடுத்தா அவங்களுக்கு அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க?
ஆமாமா. பெண்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்து இல்ல, சின்ன குழந்தையில இருந்தே நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து வளர்த்தா அவங்களுடைய உடல் பாகு எல்லா வகையிலயும் நல்லா இருக்கும், உள் உறுப்புகளும் நல்ல விதமா ஸ்ட்ரென்தா வளரும், அதே மாதிரி மார்பகமும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல குழந்தையினுடைய மனநிலையும் நல்ல நிலையில வளரும். நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும்போது மூளையும் நல்ல ஊட்டச்சத்தை எடுத்து வளருது. அப்போ அந்த குழந்தை வந்து நல்ல வெளிச்சமான மனசோட வளர்ந்து நல்ல பிரெயின் நல்லா இருக்கும், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் பவர் நிறைய கிடைக்கும். அப்போ ஒரு தாய் தான் வந்து நிறைய குழந்தைகளை வந்து உருவாக்கணும். இந்த நாட்டுக்கு நல்ல அறிவான குழந்தைகளை உருவாக்குறது ஒரு தாய் கையில தான் இருக்குது. தாய் நல்ல சத்தோட இருந்தாதான் குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கன்றதுக்கு தான் ஊட்டச்சத்து கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமா வந்து நிறைய அந்த உணவுகள்லாம் கொடுக்கறாங்க, ஊட்டச்சத்து பவுடர் கொடுக்கறாங்க, அதை சாப்பிடணும். இந்த குழந்தைகள் பிறந்த பிறகும் குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு கொடுக்கறாங்க, தாய்ப்பால் ஊட்டுற தாய்க்கும் சத்துணவு கொடுக்கறாங்க, இந்த சத்துமாவு பவுடர்ன்றத கொடுக்கறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ந்து வந்த பிறகு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து நம்மளாவே தாயே நல்ல உணவுகளை கொடுத்துட்டு வளர்த்துன்னு வந்தோம்னா அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல விதமா வளரும்.
இப்போ வந்து சத்துமாவு அது வந்து ஒரு ஊட்டச்சத்து, அதெல்லாம வேற ஏதாவது ஊட்டச்சத்தான பொருட்கள் வந்து என்ன கொடுக்கலாம்?
நம்ம வீட்டிலேயே கொடுக்கறது வந்து சாதம், பருப்பு, நெய் இதை போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சி கொடுத்துடலாம். சின்ன குழந்தையா இருக்கும்போது, கொஞ்சம் பெரிய குழந்தை 1 வயசுக்கு மேல இருக்கும்போது நம்மளா கையால பசைஞ்சு ஊட்டுறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, இதை வந்து வேக வச்சு பசைஞ்சு அதையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளா நம்ம இயற்கை உணவுகளா கொடுக்கறதா ரொம்ப நல்லது. காய்கறிகளை கூட மசிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
சரிங்கம்மா, இப்ப வந்து இதெல்லாம் பாக்கும்போது இது எல்லாமே ஒரு இயற்கை அப்படின்னு தான் சொல்றீங்க. ஒரு பெண் கரு உருவாகிறதுல இருந்து, அந்த குழந்தை பிறக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை பெண், அந்த பெண் குழந்தை வந்து பருவம் அடையிற வரைக்கும் எல்லாமே அது இயற்கை அப்படின்னு சொல்றீங்க. அந்த இயற்கைய ஒரு பெண்ணானவள் பருவம் அடைஞ்ச உடனே அத ஒரு பெரிய விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இது ஒரு சமுதாய சிக்கலான ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டீங்க. இந்த விஷயத்த வந்து இது ஒரு இயற்கை ப்ராசஸ் தான். இயற்கையில உருவாகிறது இந்த 14 வயசு 13 வயசு வந்தோடனே அவளுடைய பருவம் எய்துதல் அப்படின்றது அது ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு பெரிய ஒரு விழா எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பாரம்பரியமா நம்ம தமிழர்கள் கொண்டு வந்த ஒரு சடங்கு முறை. அவ வயசுக்கு வந்துட்டா, தீட்டு ஆயிடுச்சு, அந்த தீட்டு கழிக்கிறதுக்காக ஒரு ஐயரை வச்சு அவளுக்கு சடங்கு செய்யணும். சடங்கு செஞ்சுட்டு 13ஆம் நாளோ அல்லது 11ஆம் நாளோ தான் அவளை உள்ள அழைக்கிறாங்க, உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. வயசுக்கு வந்துட்டா உடனே அவளுக்கு ஒரு பச்சை கீத்த போட்டு சுத்தி கட்டி விட்டு, அதான் குடிசை கட்டி விடுறதுன்றது கிராமத்துல. தனியா அவளை உட்கார வச்சிடறது. அந்த 11 நாளோ அல்லது 7 நாளோ அவ தனியா இருந்துகிட்டு நல்ல ஊட்ட உணவெல்லாம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த பிள்ளைக்கு தலையில தண்ணி ஊத்தி தான் உள்ள கூப்பிடுறாங்க. அதுதான் தீட்டு கழிக்கிறதுன்னு சொல்றது. அந்த சடங்கு கழிச்சுட்டு அதன் பிறகு ஒரு இன்னொரு சடங்கு பண்ணுவாங்க பாருங்க, மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு. அந்த விழாவில வந்து நிறைய அந்த சின்ன பொண்ணா இருப்பாவ, அவளுக்கு ஒரு பட்டு பாவாடையோ அல்லது பட்டு புடவையோ உடுத்தி, அவளுக்கு கழுத்து நிறைய சங்கிலி ஆரம் மாலையெல்லாம் போட்டு அவளை அலங்கரிச்சு ஒரு பொம்மையா முதல் முதல் நிறுத்துறதே அந்த வயசுக்கு வந்த சடங்கு தான்.
இப்படி செய்யற அந்த சடங்கு தேவைதானா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த சடங்கு செய்யும் பொழுதே அந்த பெண்ணுக்கு வந்து அன்னைக்கே தான் ஒரு பெண்ணு, நாம இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், நம்ம இப்படிதான் நகைகள்லாம் மாட்டிக்கணும், நம்ம இப்படிதான் அடக்கமா இருக்கணும், நம்ம வந்து நிமிந்து பார்க்க கூடாது. அந்த இடத்துலயே அந்த மனவாரில குனிஞ்சு குனிஞ்சு தான் நிக்க சொல்லுவாங்க நிறைய பேர். பெரியவங்க வந்து கொஞ்சம் தலையை குனிஞ்சுக்கமா குனிஞ்சுக்கமா அப்படின்வாங்க. அங்கேயே அந்த சடங்கு சமயத்திலேயே அவளை தலைக்குனிய வச்சிடறாங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து. அவ ஆணுக்கு நிகரா தலை நிமிந்து வாழ வேண்டிய ஒரு பெண்ணை இந்த காலத்திலயும் தலையை குனிஞ்சு நில்லு அப்படின்னு தான் அந்த விசேஷத்துல சொல்றாங்க. அந்த ஒரு விழா நடத்தும் போது, விழா எடுக்கும்போது சொல்றாங்க பெண்ணுங்களை. அன்னைக்கே அவளுடைய மனசுல நாம கீழே தலை குனிஞ்சுதான் நிக்கணும், அப்படித்தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவளுடைய மனதுல ஒரு எண்ணங்கள் உருவாயிட்டு அது மூளையில பதிஞ்சு போகுது. அன்னைக்கே அவ வந்து ஒரு அலங்கார பொம்மையா மாறிடுறா.
இப்படிப்பட்ட ஒரு விழா வந்து அந்த அத வந்து நம்ம கண்டிப்பா எடுக்கணுமா?
கண்டிப்பா இந்த விழா தேவையில்லை. அந்த காலத்துல மூட நம்பிக்கையில அவ வந்து வயசுக்கு வந்துட்டா அந்த தீட்டு கழியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐயரை வச்சு அது அந்த அந்த சடங்கு பண்ணி அவளை உள்ள கூப்பிட்டுக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காலம் போக போக அது ஒரு வருமானம் வர வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா மாத்திக்கிட்டாங்க. பெண்ணு வீட்டுல இருந்து வருமானம் வரணும், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நம்ம அதை செஞ்சிருக்கோம் இதை செஞ்சிருக்கோம் எல்லாம் இந்த விழாவை வச்சு நம்ம வரவழைச்சிடணும் அப்படின்ற ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு விழாவா மாத்திட்டாங்க. ஆனாலும் ஒரு பெண்ணை வந்து படிக்க போற சமயத்துல, இப்பெல்லாம் வந்து எல்லா பிள்ளைங்களும் நிறைய படிக்கிறாங்க, படிக்கிற பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலயே அவ வயசுக்கு வந்துட்டா இவ வந்து இனிமேல் வந்து திருமணத்துக்கு ரெடி ஆயிட்டா அப்படின்றத மக்கள் மத்தியில காட்டிக்கிறதுக்காக தான் அந்த விழாவே நடத்துறது.
அப்போ இப்படிப்பட்ட விழா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்படி இந்த விழாவை தடுத்துட்டு இதுக்கு வந்து மேற்படி நம்ம ஏதாவது வேற காரியங்கள் ஏதாவது பண்ணலாமா?
நிச்சயமா பண்ணலாமா. அந்த வயசுக்கு வந்துட்டா அப்படின்னாவே அவளுடைய மூளையில, அந்த பெண்ணுடைய மூளையிலயும் மனசுலயும் வேற சில ரியாக்ஷன்ஸ் உண்டாயிடும். அதுக்கு கூட அந்த சுரக்கிற ஹார்மோன், பெண்ணுக்குரிய பெண்ணுக்காக சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனுடைய வேலை தான் அதெல்லாம். தனிப்பட்ட முறையில தனிமையா இருக்கணும், கொஞ்சம் குனிஞ்சு நடக்கணும், கொஞ்சம் நாணத்தோட இருக்கணும் அப்படின்ற எண்ணம், அந்த கூச்சம் எல்லாம் அந்த பெண்ணுக்கு உருவாயிடும். இப்ப பலரை கூட்டி அந்த விழாவை நடத்தி இன்னும் கொஞ்சம் அவளை தலைக்குனிய வச்சு, பலர் முன்னாடி அவளை தலைக்குனிய வச்சு அந்த விழா நடத்தி அவளுடைய மனசை இன்னும் குனிய வைக்கிறத விட, அவளுக்கு தமிழர்களுடைய பண்பாட்டை நான் மீற சொல்லல, தமிழர்களுக்கு என்ன அந்த உணர்வுகள், ஒரு சடங்கு பண்ணணும், அதெல்லாம் செஞ்சிடலாம். பெரியவங்களை வச்சு, 4 பெரியவங்களை வச்சு தண்ணி ஊத்தி அதெல்லாம் பண்ணிடலாம். அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒரு பெருசா பத்திரிகை அடிச்சு எல்லா ஆண்களையும் பெண்களையும் கூப்பிட்டு அலங்கார பொம்மைகளா இவ்வளவு உருவகிச்சு நிறுத்த வேண்டாம். அப்ப அவளுக்கு வந்து அந்த அச்சம் நாணம் மடம் பெயர்ப்புன்ற அந்த இதெல்லாம் அவளுக்கு அன்னைக்கே வந்து சூழ்ந்துக்கும் உடம்புல. அதனால அவளுக்கு அந்த சடங்கு பண்ணாம அன்னைக்கே அவளுக்கு மனசுல ஒரு தைரியத்தை கொடுத்து இனிமேல் நீ நல்ல விதமா சமுதாயம் ஏற்றுக்கிற அளவுக்கு நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீ புடவை கட்டினாலும் தாவணி போட்டாலும் சுடிதார் போட்டாலும் உன்னை அடக்கமா மேல ஒரு தாவணியை போட்டுக்கிட்டு துணியை போட்டுக்கிட்டு நீ அழகா போய் ஆம்பளை மாதிரி படிச்சுட்டு வா, நீ ஆணுக்கு நிகரா வண்டி ஓட்டு படி, எல்லா ஆபீஸ்லயும் வேலை செய்ய, எல்லா விதமான தொழிலையும் நீ ஆண்களுக்கு நிகரான தொழில் என்ன இருக்குதோ அத்தனை தொழிலும் அத்தனை படிப்பும் நீ படிக்கணும், நீ ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொல்லி வெளியில அனுப்பணும். அதை விட்டுட்டு இனிமே நீ தலையை குனிஞ்சு போகணும், நீ உள்ளேயேதான் உட்காந்துருக்கணும், வீட்டுக்கு ஆம்பளைங்க வந்தா நீ வெளியில ஓடி வந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அவளுக்கு வந்து கட்டுமானம் படுத்தக்கூடாது, அவளை ஒரு ஆண்மகன் போல வளர்க்கணும்.
சரிங்கம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப வந்து ஒரு பெண் பருவம் அடையிற அந்த நேரத்துல வந்து தீட்டு அப்படின்னு சொல்றாங்க, அந்த தீட்டுன்னு சொல்லிட்டுதான் அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டோ இல்ல அந்த ஊரை விட்டோ கூட ஒதுக்கி தனியா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. இதனால யாருக்காவது பாதிப்பு ஏற்படுமா? இந்த பொண்ணை வந்து அப்படி பருவம் அடைஞ்சோனே அந்த பொண்ணை வந்து வீட்டுல சேர்க்காம ஒதுக்கி வைக்கிறாங்க, அப்படி வீட்டுல சேர்த்தா வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா?
நிச்சயமா பாதிப்பெல்லாம் ஏற்படாதுமா, இது இயற்கை. எப்படி நம்மளுக்கு வந்து தினம் நம்மளுக்கு இயற்கை உபாதைகள் இருக்குதோ அதே மாதிரி மாசத்துல ஒரு தடவை அதுவும் ஒரு இயற்கை உபாதை தான். வயசுக்கு வந்துட்டாவே அது வந்து இயற்கை தான், அது வந்து ஒரு சாதாரணமா மனிதன் அவளுடைய உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் தான் கர்ப்பப்பை வழியா வெளியில வருது. அது வெளியில இருந்தெல்லாம் ஃபாரின் மெட்டீரியல்ஸா வந்து அவளுடைய உடம்புல சேரல, அவளுடைய உடம்புல இருக்கிற பிளட்டு வெளியில வருது அவ்வளவுதான்.
அதாவது பிளட்டு அதாவது அந்த ரத்தம் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து எப்படி நடக்குது, அது எத்தனை நாளைக்கு இல்லாட்டி மாதத்துல அது எப்படி வெளியே வருது அப்படின்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சரிம்மா.
சரிம்மா, இந்த கேள்விக்கான விடையை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
இது ரொம்ப முக்கியமான கேள்விதான், அடுத்த வாரம் நான் சொல்றேன். நன்றிமா, வணக்கம்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பெண்களின் நலன் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இனிய இதயங்களின் கேள்விகளோடு ஊடாக நமது தயாரிப்பாளர் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களின் கேள்விகளுக்கு மிக அழகாக விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் சுடர்மதி ஐயாசாமி அவர்கள். இந்த வாரத்தின் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.